பாரதியோடு பழகிய வையாபுரி பிள்ளையாக இருக்கலாம், அல்லது அவரது மாணவர் இயேசுதாசனாக இருக்கலாம், கானா சுப்பிரமணியம் அவர்கள், என் கல்கி கூட ஆரம்பத்தில் பாரதியாரை மகாகவி என்று சொல்ல முடியாதென்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் பாரதியை கசடர கற்றவர் என்ற வகையில் எப்படி பார்க்கிறீர்கள்?
அம்மா, அவர்கள் காலத்தில் அவர் அப்படித்தான் பேச முடியும், அப்படித்தான் பேசுவார்கள். கம்பனை மட்டும் கற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பாரதியை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆண்மையுடையவனாக அவன் ஒருவன் தான் தமிழ்நாட்டில் முதல் முதலில் பேசினான். கம்பன் வரை கம்பன் கூட தேவையற்ற நிறைய செய்யுள்கள் அது இருக்க, அந்த காப்பிய படைப்பிற்காக நிறைய உண்டாட்டு படலம் இருந்து ஆண்களும் பெண்களும் கூடி மகிழ்கிற ஒரு காட்சியெல்லாம் காட்டுகிற நிறைய கவிதைகள் அதிலே உண்டு, செய்யுள்கள். பாரதி நறுக்கு தெரித்தார் போல் நாட்டிற்காக உலக மக்களுக்காக பேசியவன். இல்லை என்றால் தமிழர்களை பார்த்து வையத்தலைமை கொள் என்று எவனும் சொன்னதில்லை இதுவரை, கம்பன் சொன்னதில்லை. எவன் அவன் தான் முதன் முதலே உலகத்தின் தலைமை பொறுப்பிலே தமிழன் இருக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் ஒருவன் தான் சொன்னான், தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா என்றான். அவன் ஒருவன் தான் சொன்னான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்துடடி பாப்பா என்றான். ஏனென்றால் இந்த நாட்டில வடமொழிதான் உயர்ந்தது, சமஸ்கிருதம் என்ற ஒரு கூட்டம் மிக பேசிக்கொண்டே இருக்கும். நம்முடைய கோவில்களுக்குள்ளே கூட சிவனுக்கு அறிந்த தமிழ், சிவன் எந்த தமிழ்ச்சங்கத்திற்கு தலைவனாக இருந்தானோ, முருகன் எந்த தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவனாக இருந்தானோ, அந்த கோயில்களிலே கூட வடமொழியிலேயே தான் அந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்று இருந்த நேரத்தில் அவன் தான் சொன்னான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு அதை தொழுது படித்து நடி பார்ப்பான். பெண்ணுக்கு என்ன சொல்லுகிறான், வடமொழி தொழுதற்குரிய மொழி என்று சொன்னார்கள், இல்லை தமிழ் தான் தொழுதற்குரிய மொழி என்று சொன்னவன் பாரதி.
அடுத்து தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், அங்கே தமிழ் படிக்காமலேயே பல்கலைக்கழகம் செல்லலாம், வேலை எடுக்கலாம், அதைவிட வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை. இப்படி பல விடயங்களில் தமிழ் தேவையற்ற ஒன்று என்ற போக்கு தமிழ்நாட்டிலே இருப்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்?
ரொம்ப வெளிப்படையாக சொன்னார், ஒரு இனத்தவர்கள் ரொம்ப படித்தவர்கள், அதை ரொம்ப ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய தந்திரத்தோடு அதனை பதிய வைத்திருக்கிறார்கள் தன் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் மனதிலேயே. தமிழ் பெண்கள் சீலை கட்டவே விற்கப்படுகிறார்கள் என்றால் நான் என்ன செய்வது? என்னிடம் பேச முயல்கிறவர்களே பல பேர் என்னை ஆங்கிலத்தில் பேச முயல்வார்கள், நான் முழு தமிழிலே தான் பேசுவேன். சங்கடப்படுவார், நான் நேரடியாக கேட்பேன், உன் பெயர் மாடசாமி தானே, அம்மா உன்னாலே தான் தமிழால் பேச முடியவில்லை என்னோடு. அதல்ல, நீங்கள் சொன்னது உண்மைதான், அங்கே தமிழர் தலைவர் என்று பேசுகிறவர்கள் நிறைய பேர் வாக்கு வாங்குவதற்காக தமிழர் தலைவர் என்பார்கள். தமிழுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, உறவும் கிடையாது. நான் ரொம்ப அவமானத்தோடு தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தைகள் அனைவரும் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்வதும் ஆங்கிலம் பேசுவதும், ஆங்கிலம் பேசுவதுதான் பெருமை என்கிற முட்டாள்தனம் அத்தனை தினம் தமிழகத்தில் பரப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்வி படிப்பதற்கே தமிழிலே நூற்கள் படைத்திருக்கிறார்கள், இங்கே அது எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக சொன்னால், தமிழ்தான் தமிழ்நாட்டின் தாய்மொழியாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும், தமிழிலே ஆட்சி மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும், தமிழிலே பயிற்சி மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும் போராடியவர் பொது உடைமை தொடர் ஜீவாதான் முதன்முதலே போராடினார். மற்றவர்கள் எல்லோரும் இந்தி வேண்டாம் ஆங்கிலம் வேண்டும் என்றார்களே தமிழ் வேண்டும் என்று சொல்லவர்கள், இன்றைக்கு தங்களை தமிழின தலைவர் என்று சொல்லவர்கள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். அவர்கள் இந்தி வேண்டாம் ஆங்கிலம் வேண்டும் என்றார்கள். போராடிய ஒரே ஒருவர் பெரிய தோழர் ஜீவாவும் அவர் செலவு செல்வர் மாபோஸ் வெங்கையான கிராமணியம் தான். நான் உண்மையில அவமானத்தோடு தான் இருக்கிறேன். நான் மேடைகளை பேசுகிற பொழுதே சொல்வேன், யாழ்ப்பாணத்து அவர் வீட்டுக்கு நான் சென்றால் எல்லா குழந்தைகளும் எனக்கு தேவாரம் சொல்லுகின்றன, திருமலைகள் சொல்லுகின்றன, நம் குழந்தைகள் தான் ஆங்கிலத்தில். நான் ரொம்ப எத்தனையோ தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் கூடுகிற கூட்டங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிறைய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பொறுத்திருப்போம்.
இப்ப நீங்கள் வந்து மிகச்சிறந்த மேடை பேச்சாளர், உங்களை போன்று இன்னும் நிறைய பேர் மேடை பேச்சில் புகழ் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தலைமுறைக்கு பிறகு இந்த மேடை பேச்சின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று உங்களுக்கு படுகின்றது?
என்னாலேயே தயாரிக்கப்பட்ட இளைஞர் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார். விஜய் தொலைக்காட்சியில தமிழ் பேச்சங்கள் மேச்சென்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதிலே நான் தயாரித்த உருவாக்கிய இளைஞர்கள் பல பேர் இன்றைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய இடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மொழி அழிந்துவிடும் என்று யாரும் சொன்னால் மட்டும் அது ஒரு காலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த மொழியை யாரும் அழிக்க முடியாது, அழிவது போல் தோன்றும், ஆனால் அது உயிர்ப்பித்து வரும். ஏனென்றால் இன்றைக்கு எங்களை போன்றவர்களுடைய கடுமையான உதை வீச்சுக்களில் தமிழ் இளைஞர்கள் எழுந்து நிற்கிறார்கள். எப்படியும் இந்த தமிழை கற்று தேர்வனும் தமிழிலே உரையாட வேண்டும் என்றே நான் ஒன்றும் தவறில்லை. எனக்கு என்ன வருத்தம், நான் மேடைதோறும் சொல்வேன், இரண்டு பேர் மலையாளத்திலே பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் கேரளாக்காரர்கள், இரண்டு பேர் தெலுங்கிலே பேசிக் கொண்டால் அவர்கள் ஆந்திராக்காரர்கள், இரண்டு பேர் குஜராத்திலே பேசிக் கொண்டால் அவர்கள் குஜராத்காரர்கள், இரண்டு பேர் ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டால் அவர்கள் தமிழர்கள் என்று சொல்வேன் நான் மேடையிலே. அது ஒரு பெருமையாகவே கருதுகிறார்கள், ஆங்கிலத்திலே பேசினால் என்னமோ அவர்கள் வெள்ளைக்காரனுக்கு பிறந்தது போல பேச முயற்படுகிறார்கள். மம்மி என்று தன் குழந்தை தன்னை அழைக்க வேண்டும் நினைக்கிற தமிழ் தாயை பார்த்து நான் அவமானப்படுகிறேன். மம்மி என்றால் பதப்படுத்தப்பட்ட பிணம் என்கிற ஒரு மறுமொழி உண்டு என்று தெரியாமல் இந்த பெண்கள் அறைகிறார்கள். மிகுந்த வருத்தம் தான். என்ன செய்ய, வரும் எதிர்காலத்திலேயே இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வருவார்கள், ஒன்று வீணாக போவார்கள்.
விஜய் தொலைக்காட்சி என்ன தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சி பற்றி குறிப்பிட்டீர்கள். அந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் நீக்கப்பட்டீர்கள் இல்லையா, இதற்கு அரசியல் காரணமா?
அரசியல் இல்ல, அதுல அரசியல் இல்ல, ஜாதி வந்து அரசியல் வந்தது. அதுல கல்யாண சுந்தரம் என்ற ஒரு நண்பர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் இயக்கத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரியாது. அவர் பேசுகிற பொழுது ஒரு நாள் அவரை நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. மூன்று நடுவர்கள், நான் மட்டுமல்ல மதிப்பெண், இரண்டு பேர் போடுகிறார்கள். ஆனால் நீக்கிற சூழ்நிலை வரவில்லை. அந்த இடத்துக்கு அவர் வந்து விட்டார். உடனே அவர் ரொம்ப கடுமையாக பேசினார். அங்கே நான் அவ்வளவு பேசிருக்கேன், இவ்வளவு பேசுகிறேன். ஐயா, அங்கவா பாரதி எழுதின கவிதை ஒரு இன்னொருத்தன் கவிதையிடம் தோற்று விட்டது. ஆனால் பாரதி தான் இருக்கிறான், அந்த கவிஞனை காணவில்லை. அதுபோல இங்கே தோற்று போதெல்லாம் ஒரு தோல்வி இல்லை தம்பி என்றெல்லாம் சொன்னேன். பிறகுதான் பார்த்தேன், அவர் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு அந்த இயக்கத்தின் தலைவர் தன்னைத்தான் தமிழர் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு தமிழகத்திலே அவர்தான் அந்த விஜய் தொலைக்காட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கவர். அவருடைய ஜாதியைச் சேர்ந்தவர். அவர் அவரை கூப்பிட்டு இவ்வளவு என்னை தந்தை, என்னை அப்பா என்று கூப்பிடுவார். அந்த பிள்ளை என்னை என் தந்தை என்று சொல்கிறவரே எனக்கு புரியவில்லை. இந்த அரசியலை தன் கட்சியைச் சேர்ந்த பையனை நான் அவன் போய் ஏதோ என்னை பற்றி பிழை சொன்னதை நம்பிக்கொண்டு அவர் கூப்பிட்டு அந்த தொலைக்காட்சியை கூப்பிட்டு அவர் ஜாதிக்கார தலைவராக இருப்பதனால் அவரை கூப்பிட்டு சொல்லி அவரை எடுக்க வேண்டும் ஐயாவை என்று அவர் தான் தமிழச்சி தங்கப்பாண்டி என்னுடைய அன்பு மகளவா அருள்மொழியையும் சொல்லியிருக்கிறார். அருள்மொழிதான் பிறகு அந்த கருத்து என்று சொன்னார். நானே போய் சொன்னேன் அந்த தலைவரிடம், ஐயா யாரையும் பேதம் பார்க்கவில்லை என்றால் அதில் என் தம்பி மகள் ஒருத்தி பேசி கொண்டிருந்தாள். என் தம்பி ஒரு நாள் வந்திருந்தான் அந்த நிகழ்ச்சியை பார்க்க. அன்றைக்கு தான் அவளை நீக்கினேன். உடனே என் தம்பி மகள் போய் தம்பியிடம் சொல்லிருக்கார், பெரியப்பா என்னை நீக்கி விட்டார், அவரெல்லாம் காமராஜனை வளர்ந்தவர், அவருடைய நேர்மையை தவிர வேறொன்று இருக்கார்னு என் தம்பி அவளுக்கு சொல்லியிருக்கிறான். இதுதான் உண்மை. நீக்கினார்கள். பிறகு உலகம் முழுவதும் இருந்து அவர்களுக்கு வந்து எதிர்ப்பை பார்த்த பிறகும் திரும்ப என்னை கூப்பிட்டார்கள். உலக தமிழர்களுக்கு நான் நன்றி சொல்ல கிளம்பிவிட்டேன். அமெரிக்காவிலிருந்து நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் உடனடியாக ஐயா அதற்கு வர வேண்டும் என்று பேசித்தான் பிறகு அவர்கள் அழைத்தார்கள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் சிட்னியில் நடைபெற இருக்கும் இனிய இலக்கிய தீபாவளி சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் தமிழ் கடல் நெல்லிக்கண்ணன் அவர்கள். இன்னும் ஒரு கேள்வி, எப்படி என்றால் உங்களது இலக்கிய பேச்சுக்களை எடுத்துக்கொண்டால் அதில் எப்படியாவது அரசியலை கொண்டு வந்து முடிச்சு போட்டு விடுவீர்கள். ஏன் இலக்கியத்திற்குள்ளும் அரசியலை நீங்கள் எழுப்பது வழக்கம்?
எல்லா இலக்கியமே அரசியல் சார்ந்ததுதான். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் அரசியல் சம்பந்தப்பட்டதுதான். அமெரிக்காவில யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை திருநெல்வேலியில் இருக்கிற கிராமத்தான் பேச வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. உலகத்தையே ஆளுகிற வல்லரசுகள் எல்லாம் பல இருக்கின்றன. அதனால்தான் மேடையிலே சொல்வேன் இளைஞர்களுக்கு, இந்தியாவை நீங்கள் வல்லரசாக்க விடாது. வல்லரசு என்பது மற்றவர்களை வாழவிடாமல் அழிக்க நினைக்கிற நாடுகள். நம்முடைய நாட்டை நல்லரசாக்குவோம் என்று சொல்லுங்கள் என்று மேடையிலே சொல்வேன். அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லையம்மா.
அடுத்ததாக ஒரு ஒப்பீடு, பாரதியாரும் பாரதிதாசன் எப்படி பார்க்கிறீர்கள்?
பாரதியாரை அப்படியே பாரதிதாசன் திரும்ப சொல்வார். அவ்வளவுதான். பாரதியார் சொன்ன செய்திகளை இவர் மீண்டும் வேறொரு வரி வடிவங்களிலே சொல்வார். அதாவது பாரதிதாசன் சொல்கிறார்களா தமிழ் கமது என்று பேர் என்று. அதற்கு ஒரு மறுபடியத்தை நான் சொன்னேன், தமிழை நான் அமதென்று சொல்ல மாட்டேன், தேவர் மட்டும் சதி செய்து உண்டதாலே. தமிழை நான் பால் என்று சொல்ல மாட்டேன், தரிக்காது தெரிந்து வீணாதலாலே. தமிழை நான் தாய் என்று சொல்ல மாட்டேன், தாயவளும் மருமகளால் மாறலாலே. தமிழை நான் வேல் என்று சொல்ல மாட்டேன், தாதி ஒரு உயிர் படிக்கும் கொடுமையாலே. தமிழை நான் தமிழென்றே சொல்லிடுவேன், தமிழன்றி வேறு பெயர் யார் தருவார் என்று நான் எழுதினேனே. அப்படி இல்லாமல் பாரதிதாசன் அப்படியே பாரதியின் செய்தியில் ஏனென்றால் மகிழ்ச்சியாக பாரதிதாசன் பாரதிய ஐயர் என்று கூடுவார். எங்கள் ஐயர் என்றுதான் பேசுவார். அவரை யாராவது போய் பாரதியை பார்ப்பான் என்று சொல்லப்போனால் அவரை கோபம் வந்துவிடும், போய் பார்ப்பானே, எங்கள் ஐயரை படிச்சு விட்டு வந்து பேசு என்பார் பாரதிதாசன். பாரதிதாசன் புரட்சிகரமான சிந்தனைகளை கொண்டு தந்தவர் தான். ஆனால் நிறைய அந்த அந்த பாரதியிடமே வளர்ந்த சாயல் ரொம்ப இருக்கும் அவரிடம்.
இனி ஏழு பிரச்சனை பற்றி ஒரு கேள்வி, உங்களை போன்ற தமிழ் அறிஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதுவும் செய்யவில்லையே அல்லது எதுவும் சொல்லவில்லையே, இதற்கு என்ன காரணம்?
அது பெரியார் பெரியார் ஒரு முறை சொன்னார், ஒரு இடத்திலே ரெண்டு தமிழாசிரியர் இருந்தால் அங்கே ஒரு காவல் நிலையம் வேண்டும் என்று. சொல்லுகிறேன் கேளுங்கள், எனக்கு இந்த அறிவு இறைவன் தந்தது என்று நம்புகிறேன். தாய் அதன் பிறகு என் தந்தை இருந்தால் தந்தை என்றால் இது இறைவன் என்று கருதுகிறேன். ஆனால் அப்படியல்ல, எப்படி நெல்லைக்கண்ணன் மட்டும் இப்படி பேசுகிறார் என்று அழுக்காறு கொள்கிறவர்களாக இருக்கிறார்களே தமிழறிஞர்கள். என்ன செய்ய, அதை குண்டுபட வேண்டும் என்கிற உணர்வில்லை. அழுக்காறு கொண்டு ஒருவருக்கொருவர் குறை பேசுவதும் ஒருவருக்கொருவர் தவறான பரப்புரைகள் செய்வதுமே வாழ்க்கை என்று வாழ்ந்தால் எப்படி இந்த மொழியை காப்பாற்ற முயலும் அறிஞர்களா?
இலக்கியம் மேடை பேச்சு என்பதை தாண்டி அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக் கொள்கின்ற ஒருவர் நீங்கள். நித்யானந்தா விடயமாக இருக்கலாம், அல்லது ஜெயகாந்தன் அவர்களோடு முரண்பட்டது, ரஜினிகாந்தின் மனைவிக்கு எதிராக கருத்து வெளியிட்டது என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். இப்படி அடிக்கடி சர்ச்சையில் நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கு என்ன காரணம்?
சைவ சமயத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தவறை இந்த மதுரை ஆதீனம் செய்ய முயன்றார் அருணகிரி. நித்யானந்தா இங்கே வந்தான், சைவ மடங்களுக்குள்ளே எது நுழையாக கூடாதோ அதற்கு எதிரான காரியங்களை எல்லாம் செய்தான். வேறு வழியில் எதிர்த்து தீர வேண்டிய கட்டாயம். தமிழர்கள ஒரு பெரிய குழு என்னை வந்து சந்தித்தார்கள், நீங்கள் இதில் தலையிட்டார், ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் விலை போய் விடுவார்கள் என்று தமிழர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டனர். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு அனுப்ப பார்த்தார்கள். எங்களை அரண்மனை வந்த வாசலுக்கு கூட அந்த பணம் வரவில்லை, கூப்பிட்டு சொல்லிவிட்டேன் இங்கு வந்தால் மரியாதை கெட்டுவிடும் என்று. அதற்காகத்தான் என்னை அழைத்தார்கள் நான் போனேன். இன்னொன்று, அண்ணன் ஜெயகாந்தன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை. என் குடும்பத்தில் என் பிள்ளை சுகா அவருடைய தான் இருப்பான். அப்பேற்பட்ட அண்ணன் வடமொழியை உயர்த்தி தமிழை தாழ்த்தி சொன்னவுடன் நான் தான் எதிர்த்தேன் தமிழ்நாட்டில். தமிழக தலைவர் என்று சொல்ல யாரும் அதை எதிர்க்கவில்லை. நான் குமுதம் பத்திரிகையிலே அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன், வெளிப்படையான கடிதம், புழைச்சி போங்க அண்ணாச்சி என்று எங்கள் நெல்லை தமிழிலே. அது என்னுடைய இயல்பு, யாரையும் கண்டு நான் அஞ்சுவதில்லை. அதுபோல் திரைப்படங்களிலே வரலாறு குறித்து தவறான படப்பிடிப்புகள் நடந்தால் நான் எதிர்ப்பேன். அதை கண்டு பெரிய நடிகர் ரஜினிகாந்தனுடைய மனைவி ஒரு முறை சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று விகடனில் எழுதினார். நான் ரஜினியின் மனைவி என்றெல்லாம் அஞ்சவில்லை, நான் தான் எதிர்த்தேன். இது என்னுடைய இயல்பு.
கடந்த தேர்தலில் நீங்கள் ஏன் மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள்? அரசியலில் இருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தீர்கள் இல்லையா?
விலகி இருந்தால் கூட எனக்கு என்ன ஏற்பட்டிருந்தா, ஏதாவது நல்லது நடக்கட்டுமே. அதாவது எனக்கு பொது உடைமை இயக்க தோழர்களே ரொம்ப பிடிக்கும், அவர்களுக்கும் என்னை பிடிக்கும். ஒன்று, இரண்டாவது, தம்பி திருமாவளவன் மிகப்பெரிய ஆற்றலுடைய ஒரு உரையாடன் அந்த தம்பி. இதெல்லாம் பார்த்துதான் நான் ஆதரிக்க முடிவெடுத்தேன். ஆனால் அது வெற்றி விடவில்லை. என்ன செய்வது, வாக்குகளை பணத்துக்கு விற்கிற மக்களிடம் என்ன செய்ய? இன்றைக்கு பாருங்கள், எங்கள் நாட்டிலே 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் அதுவும் டிசம்பர் 30 வந்து இடமென்றால் பணக்காரர்களை வெவ்வேறு வழிகளை இது மாற்றிவிட யாரும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தமிழிலே தான் ரொம்ப இயல்பான பழமொழிகள் இருக்கின்றன. கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு கேட்பாங்க கிராமத்துல. அதாவது திருடன பெரியவனா திருடவனை பிடிக்கிற பெரியவனா, அதுதான் பட்டுக்கோட்டை சொன்னார். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லாகவே அந்த மக்கள் நல கூட்டணியும் ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது எனக்கு. அதனால் எனக்கு எந்த அதன் விளைவாக எனக்கு பணம் கிடைத்த வேறு எதுவுமே கிடையாது. அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்தேன். ஆனால் இது சில தவறுகள் செய்தால் நான் சொன்னேன் கேட்கவில்லை. விஜயகாந்தை கூப்பிட்டு சேர்க்காதீர்கள், வாசனை எல்லாம் சேர்க்காதீர்கள் என்றேன், அவர்கள் கேட்கவில்லை. ஏன்னா அவர்கள் இல்லாமலே மிகப்பெரிய கூட்டம் கூடி இந்த இளைஞர்கள் கூட்டம் மதுரையில். நான் திருவண்ணாமலையில் போய் திருவள்ளுவர் கழகத்தில் பேசிவிட்டு என்னுடைய மகிழ்ந்தலை திரும்பிக் கொண்டிருக்கிறேன். அந்த விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்கள் பெரிய அளவிலே வந்தது பார்த்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மதுரைக்குள்ளே வருகிறேன், கிட்டத்தட்ட 600,000 பேர் கூடியிருந்தார்கள். ஒரு நல்ல வெற்றிக்கு அறிகுறியாக தெரிகிறது என்று ஆதரித்தேன். நானும் வெல்லவில்லை, இந்த இயக்கமும் வெல்லவில்லை.
சரி, நீண்ட நேரம் பேசிவிட்டீர்கள், மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் ஆவலாக காத்திருக்கின்றோம்.
நான் உங்களை பார்க்க வருகிறேன். எல்லோரும் அன்பு காட்டுங்கள். அன்புதான் எனக்கு முக்கியமான மொழி. என் தந்தையோட ஒரு முறை கேட்டேன், உலகத்தில் சிறந்த மொழி என்ன கேட்டேன், அன்புதானா சிறந்த மொழியே? ஏனென்றால் எல்லா உயிரினங்களுக்கும் அன்புதான் உடனே புரிகிறது இல்லையா? உங்களுக்கு நாம் வளர்க்கிற நாயிடம் கூட நாம் காட்டுகிற அன்பு அதற்கு எத்தனை மகிழ்ச்சி தருகிறது. அன்பாக இருங்கள். அதுதான் வள்ளுவன் ஏன் சொன்னேன் என்றால், அன்பின் வழி எது உயிர். வள்ளுவன் என்ன சொல்கிறான், ஒரு தன் ஒருவன் அன்போடு இல்லை என்றால் அவன் உயிரோடு இருந்தாலும் பழம் என்கிறான் வள்ளுவன். இத்தனை சாமர்த்தியமாக நகைச்சுவாக அன்பின் வழி எது உயிர்நிலை, மற்ற எவ்வுயிருக்கும் எங்களோடு போர்த்த உடம்பு என்கிறான் வள்ளுவன். முயன்றவரை தமிழர்கள் திருக்குறளையாவது படியுங்கள் என்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நண்பர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி. நன்றாக இருங்கள். நன்றாக இருங்கள்.